ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ ನಾರಾಯಣ ನಮಸ್ಕೃತ್ಯಂ ನರಂ ಸೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀಂ ವ್ಯಾಸಂ ತದೋ ಜಯ ಮುದ್ರೇ ದಷ್ಟಪ್ರಾಯೇಶ ಭದ್ರೇಶ ನಿತ್ಯಂ ಭಾಗವತ ಸೇವೆಯ ಭಗವದುತ್ತಮ ಶ್ಲೋಕೇ ಭಕ್ತಿರ್ಭವದಿ ನಿಷ್ಠಿಕಿ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಮೊದಲಾವದು ಸ್ಕಂದಂ ಎಟ್ಟಾವದು ಅಧ್ಯಾಯಂ ಕುಂತಿ ಮಹಾರಾಣಿನ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಪದಂ 43 ಶ್ರೀಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಸಗವೃಷ್ಣೀಶ ಭಾವನಿ ದೃಗ್ ರಾಜನ್ಯ ವಂಶ ದಹನಾನಭವರ್ಗವೀರ್ಯ ಗೋವಿಂದ ಗೋದಿಜ ಸುರಾರ್ಥಿ ಹರಾವತಾರ ಯೋಗೇಶ್ವರ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಶ್ರೀಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಸಗವೃಷ್ಣಿ ಸಭಾವನಿ ದೃಕ್ ರಾಜನ್ಯ ವಂಶ ದಹನಾನಭವರ್ಗವೀರ್ಯ ಗೋವಿಂದ ಗೋದಿಜ ಸುರಾರ್ಧಿ ಹರಾವತಾರ ಯೋಗೇಶ್ವರ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಮೊಳಬೇರ್ಪು ಮತ್ತು ಪೊಲುರೈ ದೇವತರು ಅಭಯಚರಣಾರವಿಂದ ಭಕ್ತಿವೇದಾಂತ ಸ್ವಾಮಿ ಶಿಲ ಪ್ರಭುಪಾಧ್ಯಾಯ ಶಿಲ ಪ್ರಭುಪಾಧ್ಯಾಯ 520 ಪ್ರಕರಣ. ಅರ್ಜುನನ நண்பரே கிருஷ்ண விருஷ்ணி வம்சத்தில் முதன்மையானவரே, இந்த பூமியின் மீது விளையும் தொல்லைகளுக்கு மூல காரணமாக உள்ள அந்த அரசியல் கட்சிகளை அழிப்பவர் தாங்களே. உங்களுடைய வீரியம் ஒருபோதும் குறைவதில்லை. நீங்கள் ஆன்மீக உலகின் உரிமையாளராவீர். மேலும் பசுக்கள் பிராமணர்கள் மற்றும் பக்தர்களின் துன்பங்களை போக்குவதற்காகவே நீங்கள் அவதரிக்கிறீர்கள். எல்லா யோக சக்திகளையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். முழு பிரபஞ்சத்தின் குருவும் நீங்களே. நீங்கள்தான் சர்வ வல்லமையுடைய பகவான் ஆவீர். எனது பணிவான வணக்கங்களை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். பொருளுரை. பரமபுருஷர் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய ஒரு சுருக்கம் இங்கு ஸ்ரீமதி குந்தி மகாராணியால் செய்யப்பட்டுள்ளது. சர்வசக்தி படைத்தவரான பகவான் அவரது நித்தியமான ஆன்மீக உலகில் சுரபி பசுகளை மேய்ப்பதில் ஈடுபட்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சுமிகளால் அவர் சேவிக்கப்படுகிறார். நிர்வாக பொறுப்பை நன்கு நடத்துவதற்கு பதிலாக தொல்லைகளை விளைவிப்பவர்களை அரசியல் தலைவர்களையும் அரசர்களையும் கொன்று பக்தர்களை காப்பதற்காகவே பகவான் பௌதி உலகில் அவதரிக்கிறார். பகவான் அவரது எண்ணிலடங்காத சக்திகளால் படைத்து காத்து அழிக்கிறார் என்ற போதிலும் அவர் சக்தி குறைந்து விடாமல் எப்போதும் முழு ஆற்றலுடனேயே விளங்குகிறார். பசுக்களும் பிராமணர்களும் பக்தர்களும் ஜீவராசிகளின் பொது நன்மையில் மிகவும் முக்கியமான பங்கை வகிப்பவர்கள் என்பதால் இவர்கள் பகவான் விசேஷ கவனத்துக்குரியவராக உள்ளனர். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன சலாகையா சசுரு மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதமேன பூதலே ஸ்வயம் ரூப கதாபயம் ததாதி சுபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபம் சாகரஜாதம் சகன ரகுநாதாம் தாம் சுஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதாம் சகனலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினி நமாச்சாரிய பாதானி தாகரூபதாயினி கௌரகததாமதாய நகர கிராமதாரிணி நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே குருவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணி ஜய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கே. ஸோ கடந்த சில தினங்களா நம்ம குந்தி மகாராணி பிரார்த்தனைகளை கலந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு இந்த பிரார்த்தனையோட குந்தி மகாரவனுடைய பிரார்த்தனை முடியுது. ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் இந்த ஸ்லோகத்தோட குந்தி மகாரவனுடைய பிரார்த்தனைகள் நிறைவடையுது. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகவிருஷ்ணி சபாவணி திருக் ராஜன்ய வம்ச தகனானபவர்கவீரிய கோவிந்த கோதிஜசுரார்த்வீர்ஹராவதார யோகேஸ்வர அகில குரு பகவன் நமஸ்தே. இங்கே குந்தி மகாராணி ரொம்ப அருமையாக கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகவிருஷ்ணி சபாவனி திருக். கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மிகவும் பிரியமான நண்பர். விஷ்ணு வம்சத்துக்கு மிகவும் நெருக்கமானவர். அவர் இந்த பூமியில் தோன்றினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பூமியில் எதுக்காக தோன்றினார்னா தன்னுடைய பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். முக்கியமாக குறிப்பாக பகவான் அவதரிக்கிறத பகவத்கீதையில் ரெண்டு ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அசுரர்களை அழிக்கிறதுக்காகவும் பக்தர்களை காப்பதற்காகவும் மிகவும் தோறும் பகவான் தோன்றார். அதே மாதிரி எப்போல்லாம் அதர்மங்கள் ஜாஸ்தியாகி தர்மம் சீர்குலைதோ அப்போ அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் பகவான் மிகவும் தோறும் தோன்றார். ஸோ அதை குந்திதேவி நினைவு வச்சுட்டு இருந்தாங்க. குந்திதேவிக்கு தெரியும், கிருஷ்ணர் என்னுடைய மருமகமான இப்போ நடிச்சுட்டு இருக்காரு, ஆனால் அவர் தான் பகவான். கிருஷ்ணர் பகவான் தான், ஆனால் அவர் இப்போ எனக்கு ஒரு மருமகன் மாதிரி நடிக்கிறார். என்னுடைய எங்கள் குடும்பத்தில் ஒரு சொந்தக்கார மாதிரியோ இல்லை என்னுடைய பையனுக்கு ஒரு நண்பனை போலயோ, அர்ஜுன் கூட நண்பர் மாதிரி நடிக்கிறார், என் கூட ஒரு மருமகன் மாதிரி நடிக்கிறார். அவர் மிகச்சிறந்த நாடகத்தில் கை தேர்ந்தவர் தான். ஏன்னா அவர் முழு முதற் கடவுள், ஆனால் எங்கள் மேலே உள்ள பிரியத்தினால அவர் எங்கள் கூட ஒருத்தராகவே வாழ்ந்துட்டுருக்கார். அதனால தான் குந்தி மகாராணிக்கு அவர் கிருஷ்ணர் அவங்கள விட்டு போகிறத அவருடைய பிரிவு குந்தி மகாராணி தாங்க முடியல. ஏன்னா குருஷேத்திர யுத்தம் முடிந்த உடனே பாண்டவர்களை இந்த உலகத்துக்கு தலைவராக்கிட்டு சக்கரவர்த்தி ஆக்கிட்டு கிருஷ்ணர் வந்து துவாரைக்கு புறப்படுறார். அப்படி ஒரு துவாரைக்கு புறப்படும் போது குந்தி மகாராணி வழிமறித்து கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க, கிருஷ்ணா நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் என் கூட இருக்கணும், நீங்கள் இருந்ததுனால தான் எங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நாங்கள் வந்து தாங்கிட்டு இருந்தோம், எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களுடைய கருணையினால தான் எங்களால் எதிர்கொள்ள முடிஞ்சுது, இப்போ நீங்கள் எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா எங்களை யார் இனி காப்பாற்றுவாங்க அப்படின்னு குந்தி மகாராணி ரொம்ப பணிவாக அன்போடு கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. குந்திமாரனுடைய பசங்கள் எல்லாமே ரொம்ப மிகச்சிறந்த போர் வீரர்கள் தான். அதனால குந்திமாரனுக்கு தெரியும் அவங்களுடைய வீரம், அவங்களுடைய சக்தி, இதுக்கெல்லாம் கிருஷ்ணரம் கூட இருந்தது தான் காரணம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரம் கூட இருந்ததுனால தான் அவங்களால அவ்வளோ சிறப்பாக அந்த யுத்தத்தில் செய்து வெற்றி காண முடிஞ்சுது. இல்லாட்டி பெரிய பெரிய மா வீரர்களை எப்படி அவங்களால ஜெயிக்க முடியும்? பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன் இந்த மாதிரி மகாரதர்கள் எல்லாம் போரில் ஜெயிக்க முடியாது சாதாரணமான ஒரு நபரால். அப்போ கிருஷ்ணர் அவங்க கூட இருந்ததுனால தான் பாண்டவருடைய படை கொஞ்சம் தான் இருந்தது, கொஞ்சம் படைபலம் தான் இருந்தது, ஆனால் கௌரவர்களுடைய படைபலம் அளவிட முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் கிருஷ்ணர் இவங்க பக்கம் இருந்ததுனால ரொம்ப சுலபமாக பாண்டவர்கள் வந்து கௌரவர்களை ஜெயிக்க முடிஞ்சது. அது குந்தி மகாராணி நல்லாவே தெரியும். அப்படி இருந்த கிருஷ்ணர் எங்களை விட்டு போயிட்டாருன்னா இப்போ எங்களுக்கு ஆபத்து வராதுன்னு நிச்சயம். இப்போ எங்களுக்கு ஆபத்து வந்தது கிருஷ்ணர் என் கூட இருந்தார். இப்போ கிருஷ்ணர் எங்களை விட்டு போ, நாங்கள் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு, இவங்களை ராஜா ஆக்கியாச்சு, நீ ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு கிருஷ்ணர் கிளம்புறாரு. கிருஷ்ணர் எங்களை விட்டு போயிட்டா திரும்ப அடுத்து ஆபத்து காத்திருக்கலாமே, அடுத்து எப்போ எப்படி ஆபத்து வரும்னு தெரியாது, அதனால கிருஷ்ணர் எங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு குந்தி எப்பவுமே கிருஷ்ணர் தான் கூட இருக்கணும்னு விரும்புகிறாங்க. கிருஷ்ண பகவான் வந்து எப்பவுமே எங்கள் கூட இருக்க, எங்கள் குடும்பத்துலேயே கூட இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. அப்புறம் அவங்க இன்னொரு முக்கியமான என்ன சொல்கிறாங்க, இதில் இந்த பூமியின் விளையும் தொல்லைகளுக்கு மூல காரணமாக உள்ள அந்த அரசியல் கட்சிகளை அழிப்பதற்கு தாங்களே, உண்மையில் அசுரங்களை கொள்வது பகவான் தான். அதை வந்து சில சமயம் பகவான் நேர்லேயே செய்வார், சில சமயம் தன்னுடைய பக்தர்கள் மூலமாக செய்வார். இப்போ மகாபாரதத்தில் உள்ளவங்களை அவ்வளோ பேர் கிருஷ்ணருக்கு கொள்றதுன்னு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியாக கிருஷ்ணனால் பண்ண முடியும். ஆனால் கிருஷ்ணர் அந்த புகழ் தன்னுடைய பக்தனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அர்ஜுன் என்ன செய்ய சொல்கிறார், கிருஷ்ணர் வந்து கௌரவர்களை கொள்றதோ இல்லை அசுரங்களை கொள்றதோ கிருஷ்ணருக்கு நொடி போடுதல முடிஞ்சிடும். கன்னிமிக்க நேரத்தில் கிருஷ்ணனால் அசுரங்களை அழிக்க முடியும், ஆனால் தன்னுடைய புகழ் வந்து அவருடைய பக்தர்களுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சில சமயம் சில அசுரர்களை பகவான் கிருஷ்ணர் வதம் செய்வார், சில அசுரர்களை வந்து சிவபெருமான், முருகர் போன்ற தேவர் கூட வதம் செய்கிறாங்க. காரணம் என்னென்னா கிருஷ்ணா அவங்களுக்கும் புகழ் கிடைக்கணும் விரும்புகிறார், தன்னுடைய பக்தர்களும் புகழ் அடையணும். ஹனுமானுக்கு புகழ் கொடுக்குறார் ராமச்சந்திர பகவான், அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு புகழ் கொடுக்குறார். ஹனுமான் வந்து ஒரே ஜம்பில் போயிட்டு திரிகூட மலையில் போய் இறங்கினார் லங்கைக்கு, ஒரே இதில் தான் போய் ரொம்ப சுலபமாக போய் ராவணன் நேருக்கு நேர் சந்தித்து அங்கே அவர் நான் வந்து ராமனுடைய தூதன், எவ்வளோ சக்தி வாய்ந்தவன் காமிச்சார் ஹனுமான். உண்மையில் ஹனுமான் தன்னுடைய சக்தி ஏன் வெளிப்படுத்தினார்னாங்க, ராமனுடைய தூதனான எனக்கே எவ்வளோ சக்தி இருந்தால் ராமச்சந்திர பகவானுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும், முட்டாளே நீ அவங்க கூட சண்டை போடாதே, அவர் கூட சமாதமாக போயிட்டா உனக்கு நல்லது, இல்லாட்டி உன் மனசு அழிஞ்சு போடுங்கிறதுக்காக ஹனுமான்தோடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்தினார். இந்த லீலை மூலமாக கிருஷ்ண ராமர் ஹனுமானுக்கு புகழை கொடுத்தார். ஹனுமான் வந்து ராமராவது பாலாமிச்சு தான் லங்கைக்கு போனார், ஆனால் ஹனுமான் வந்து பறந்து போனார் லங்கைக்கு. அப்போ தன்னுடைய பக்தனுடைய புகழ் எப்போ இருக்கணுங்கிறத பகவான் விரும்புகிறார். அதே போல தான் கிருஷ்ணரும் இந்த யுத்தத்தில் எல்லா அசுரங்களையும் கொள்வது கிருஷ்ணருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் புகழ் வந்து பாண்டவர்களுக்கு கிடைக்கணும், அர்ஜுனன் கிடைக்கணும்னு கிருஷ்ணர் விரும்புகிறார். உண்மையில் கிருஷ்ணர் தான் எல்லாம் செய்கிறார், கிருஷ்ணர் தான் எல்லாரையும் எல்லா அசுரங்களையும் வதம் பண்ணுறார், ஆனால் இவங்களெல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறார். அதுவும் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லுவார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா நீ வந்து இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு என்கிட்ட சொன்ன இல்லையா, நீ ஒரு கருவி தான். 11 அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனத்தை காமிப்பார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு. அதில் சொல்லுவார் பார்த்துவெல்லாம் கிருஷ்ணருடைய அந்த விஸ்வரூப வாயில் வந்து எல்லாம் போயிட்டுருப்பாங்க, பீஷ்ம துரோணர் அந்த பல்லு கடியில் மாட்டின்லாம் பொடி பொடி ஆகிட்டுருப்பாங்க. இப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா இவங்களாம் நான் ஏற்கனவே வதம் பண்ணிட்டேன், நீ இப்போ ஒரு கருவி தான், உன்னை புகழ் தான் உனக்கு, இது நீ செஞ்சேன்னு புகழ் எடுத்துக்க போகிற அவ்வளோதான், அந்த புகழ் உனக்கு வேணும் எடுத்துக்கோ அவ்வளோதான், இல்லாட்டி நீ செய்யலைன்னா கூட நான் அதை முடிக்க தான் போகிறேன், உனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுக்கு பக்தி சேவை கொடுக்குறார். எந்த மாதிரி பக்தி சேவை கொடுக்குறார், பக்தி சேவைன்னா என்னென்னா பகவானை சந்தோஷப்படுத்துறது. அந்த பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நமக்கு கஷ்டம் தரக்கூடியதாக இருக்கலாம், நம்ம மனசுக்கு அது வந்து சங்கடம் தரக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் அந்த செயல் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும்னா நம்முடைய திருப்தியெல்லாம் விட்டுடணும் இல்லையா. அர்ஜுன் அப்படி தான் செய்தார். அர்ஜுனனுக்கு இந்த யுத்தம் முதல்ல சங்கடம் தரக்கூடியதாக இருந்தது, விருப்பம் இல்லாமல் இருந்தது, ஆனா கிருஷ்ணர் செய்ய சொல்றாருங்கிறதுக்கு வேண்டி கிருஷ்ணருக்காக செய்தார். அதுதான் பக்திங்கிறது. எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா கிருஷ்ணர் சொல்றார், அதுக்காக நான் செஞ்சேன். அப்படி செய்யும்போது அவன் வந்து கிருஷ்ணரால் புகழப்படுறார். கிருஷ்ணரால் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா பக்தர்களாலும் புகழப்படுறார் அர்ஜுனன். அதனாலதான் கிருஷ்ணருடைய பக்தர்களே அர்ஜுனன் ரொம்ப நெருக்கமான பக்தராகிறார். கிருஷ்ணருக்காக செயலாற்றுறதுனால தன்னுடைய உடல் சம்பந்தமான பந்தங்களை துறந்து, தன்னுடைய நான் இந்த உடல் அப்படிங்கிற பொய் அகங்காரம் பொய் உறவுகளெல்லாம் துறந்து அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த யுத்தம் சந்தோஷப்படுத்தும் கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு இதை இதுதான் விருப்பம், இந்த யுத்தம் செய்யணும்னு, இந்த யுத்தம் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தும்னா நான் செய்யறேன் அப்படின்னு பகவத்கீதை கேட்டுனதுக்கப்புறம் அர்ஜுனன் செய்தார். அதுக்கு முன்னாடி செய்ய மாட்டேன்னு சொன்னார். ஸோ எப்படி அசுரங்கள் எல்லாம் கிருஷ்ணர் தான் அழிக்கிறவர், அவருடைய சக்தி என்னைக்கும் குறையிறதே இல்லை. அவர் என்ன ரூபத்தில் இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காட்டு பன்றியோட வடிவில் வந்தாலும் சரி, இல்லை அவர் ஒரு குள்ள பிராமண ரூபத்தில் வந்தாலும் சரி, அவர் என்ன ரூபம் எடுத்துட்டாலும் அவருடைய சக்தி குறையாது. அப்புறம் நீங்களே ஆன்மீக உலகின் உரிமையாளர், அவர் தான் இந்த உலகத்துக்கும் சரி ஆன்மீக உலகத்துக்கும் சரி ரெண்டு உலகத்துக்கும் அவர் தான் எஜமான, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் எஜமான. மேலும் பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் பக்தர்களுக்கும் துன்பங்களை போக்குவதற்காகவே நீங்கள் அவதரிக்கிறீர்கள். இதுதான் முக்கியமான காரணம். கிருஷ்ணர் வந்து குறிப்பாக பசுக்கள் மேலேயும் பிராமணர்கள் மேலேயும் பக்தர்கள் மேலேயும் ரொம்ப பிரியமானவர். ஏன் இவங்க மூணு பேர் மேலே கிருஷ்ணர் பிரியமானவர் அப்படின்னா, கிருஷ்ணர் பாரபட்சம் பார்க்கக்கூடியவராங்கிற சந்தேகம் நம்ம கேளலாம். கிருஷ்ணர் வந்து பகவான், அப்போ அவர் எல்லாருக்குமே சமமாக தானே இருக்கணும், ஏன் பசுக்களுக்கும் பிராமணருக்கும் பக்தர்களுக்கு மட்டும் பிரியமானவர் சொல்லப்பட்டிருக்கு? உண்மையில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் சமமானவர் தான். அவர் யாரையும் வெறுக்கிறதில்ல, யார் மேலேயும் பாரபட்சம் கொள்றதில்லை, யார் மேலேயும் பொறாமை கொள்றதில்லை. இதையும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார், சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தின பிரியா ஏ பஜந்தித்து மா பக்தியா மயித்தே தேஷ சாப்பியம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில், நான் யாரையும் வெறுக்கிறதில்ல, நான் யார் மேலேயும் பொறாமை கொள்றதில்ல, எனக்கு எதிரி யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்க என்ன சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரியமானவர் அப்படின்னா, அவங்க அவருக்கு மேல அவங்களுக்கு மேல கிருஷ்ணர் கூடுதலான பிரியம் உள்ளவர். மற்றவங்க மேலே பிரியம் இருக்கு, விருக்கல, ஆனா இவங்க மேல இன்னும் பிரியம் இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு அஞ்சாறு குழந்தை இருக்காங்கன்னு வைங்களேன், அஞ்சாறு குழந்தை இருக்கு, அதுல ஒரு குழந்தை மட்டும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுடும், மற்ற குழந்தையெல்லாம் அவ்வளோ அவ்வளோவா கேட்காது. ஆனால் மற்ற குழந்தை அதுக்கு நாம வெறுக்க போறதில்லை, ஆனால் அந்த ஒரு சொல்ல பேச்செல்லாம் கேட்குற குழந்தை மேலே நமக்கு கூடுதலான பிரியம் இருக்கும் இல்லையா? இப்போ அஞ்சாறு குழந்தையில் ஒரு குழந்தை நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும்போது அது மேலே நமக்கு நல்ல பிரியம் இருக்கும். மற்ற குழந்தை என்னுடைய குழந்தை தான், ஆனால் இந்த குழந்தையோடு அப்படும்போது அவன் எனக்கு அவ்வளோ பிரியமானவன் இல்லை. அந்த மாதிரி தான் கடவுளுடைய படைப்பில் எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். ஆனால் பக்தர்கள் பசுக்கள் பிராமணர்கள் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது. காரணம் என்னென்னா, பக்தர்களும் பசுக்களும் பிராமணர்களும் மற்றவருடைய நன்மைக்காகவே வாழ்றவங்க. பசு வந்து என்ன பண்ணுது பாவம், அது வந்து ஏதோ புல் அது இதெல்லாம் சாப்பிட்டு நமக்கு பால் கொடுக்குது, தன்னுடைய ரத்தத்தை வந்து பாலாக மாற்றி அந்த பாலை நமக்கு கொடுக்குது. அந்த பாலில் எவ்வளோ புரத சத்துக்கள் இருக்கு. அதனால பசு வந்து எப்பவுமே மற்றவருடைய நன்மைக்காகவே வாழக்கூடியது. நம்ம பசுக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கோம். யார் ஒருத்தர் பால் கொடுக்குறாங்களோ அவங்க அம்மாவாக இருக்கு, அம்மாவான்னு சொல்லப்படுறாங்க. யார் ஒருத்தர் பால் கொடுக்குறாங்களோ அவங்க அம்மா. ஏழு விதமான அம்மாவில் நமக்கு ஏழு அம்மா இருக்காங்க, அதில் ஒன்று பசுவும். ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜ பத்னி, தேனு, தாத்ரி, பிருத்திவி. ஆதோ மாதான்னா பெற்ற அம்மா. அப்புறம் குரு பத்னி, குருவோடைய மனைவி. ராஜ பத்னி, ராஜாவுடைய மனைவி, பிராமணனுடைய மனைவி. அப்புறம் பூமி, அப்புறம் பசு, அப்புறம் நர்ஸு சேவலி. இவங்க ஏழு பேருமே அம்மா அம்மாவாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏழு அம்மா நமக்கு இருக்காங்க, இல்லை பசு ஒரு அம்மா. அப்போ ஒரு பெற்ற அம்மாவுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுப்போமோ அந்த மரியாதையை பசு கொடுக்கணும். அதை நம்ம தவறிட்டோன்னா சமுதாயம் பஞ்சத்தையும் துன்பத்தையும் காணும். அதுதான் இப்போ நடக்குது. இப்போ வந்து பசுகிட்ட என்ன பிரபுபா ரொம்ப அழகாக சொல்வார், என்ன சொல்வார்னா, அம்மாட்ட போய் பால் குடிச்சுட்டு அம்மாவுடைய கழுத்தை வெட்டினா எப்படி இருக்கும், அம்மாட்ட போய் பால் குடிச்சுட்டு அம்மாவுடைய கழுத்தை வெட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் பசுகிட்ட பால் குடிச்சிட்டு பசு பால் கொடுக்கல அப்படிங்கிற போது அதை வெட்டிடுறாங்க, கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சிடறாங்க. இப்போ எந்த ஒரு சமுதாயம் பசுவதையை உற்சாகப்படுத்துதோ, எந்த ஒரு அரசாங்கமோ இல்லை நாடோ பசுவதையை கண்டுக்காமல் இருக்காங்களோ அதில் உள்ள எல்லாரும் தண்டிக்கப்படுவாங்க. அந்த பசு வதை பண்ணுறவங்க, அதை தண்டிக்காமல் இருக்கிறவங்க, அதை கேட்காமல் இருக்கிறவங்க, அது அது கூட சம்மந்தப்படுறவங்க எல்லாரும் எல்லாருமே தண்டிக்கப்பட்டு பஞ்சத்தையே காணும். அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு அவர் பிரியமான பசு. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமணகிதாய, கிருஷ்ணருடைய மந்திரம் அது. கிருஷ்ணருடைய தாரக மந்திரம்னா அவருடைய மந்திரம், நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமணகிதாய ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. அவர் கோவிந்தன்னே திருநாமம். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர் கிருஷ்ணர். பசுக்களுக்கு சந்தோஷம் தருவர், பசுக்களுக்கு பிரியமானவர். அப்பேற்பட்ட பசுவை வெறுமனே பசுவை பூஜிக்கிறதுனாலே பகவானை சந்தோஷப்படுத்த முடியும். பசுக்களை நல்லா கவனிச்சிருந்தாலே பகவானை சந்தோஷப்படுத்த திருப்தி அடைவார். அதனால பசுக்களை ஒருபோதும் துன்புறுத்தக்கூடாது. ஆனால் அறியாமையில் இந்த முட்டாள் சமுதாயத்தில் ஜனங்க பசு வதை பண்ணுறாங்க, பசுவை துன்பப்படுத்துகிறாங்க. நான் பார்க்குறது அந்த அந்த மூணு நாள் பசு இருக்கு, அது கை காலம் கழுத்தோட சேர்த்து கட்டி போட்டு அது நடக்க முடியாம பாவம், ரெண்டு காலையும் கட்டி போட்டானு ரெண்டு கால். அதுக்காக அதை உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு பார்த்துட்டு தெரியல. இப்போ குழந்தையும் வீட்டு விட்டு அங்கேயும் ஓடுங்கிறது கை காலம் கழுத்தோட சேர்த்து கட்டி போடுவோமா? இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, உங்க பையன் சின்ன குழந்தையா இருந்தா வீட்டை விட்டு ஓடிடுறான்னு என்ன பண்ணுவோம்? ஏதாவது வச்சு தடுப்பு வச்சு அவனை வெளியே போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம், இல்லை நம்ம கூட இருப்போம். இல்ல அவன் வெளியே ஓடுறான்னு சொல்லி அவன் கழுத்தோட ரெண்டு காலையும் சேர்த்து இப்படி கட்டி போட்டுறமா என்ன எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சரி, ஏதோ அது தப்பு பண்ணக்கூடாது. உண்மையில் என்ன சொல்லியிருக்குன்னா, பசுக்களுக்கு நல்ல உணர்வு இருக்கு. யார் நல்லா பாத்துக்கிறாங்களோ அந்த எஜமான கூட அந்த பசு நல்ல அன்பு பரிமாற்றம் பண்ணணும். ஆமா, ஏன்னா அது அதுக்கு எப்படி நமக்கு உணர்வு இருக்கோ அது மாதிரி அதுக்கு உணர்வு இருக்கு. அது கூட நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி நம்ம கிட்ட அது பழகும். அவ்வளவு ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கு. ஆனா அந்த முட்டாள் ஜனங்க அதை தெரிஞ்சுக்காம அது கை கால கால கை ரெண்டு முன்னாடி ரெண்டு முன்ன காலை ரெண்டு கழுத்தோட சேர்த்து கட்டி போட்டு அது நடக்க முடியாம ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்பு என்ன ஆடுனா, பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம பார்த்து நம்மளால ஒண்ணும் செய்ய முடியலையா, நம்மளும் துன்பத்தான இருக்கு. ஆமா ஆமா, ஒரு அம்மா வந்து துன்பப்படுத்தும் போது துன்பப்படும் போது நம்ம யாரோ ஒரு மனுஷங்களுக்கு இந்த மாதிரி பண்ண போய் கேட்போமா இல்லையா? நாங்க இது ஒரு ஒரு பொண்ணை வந்து ரோட்ல ஒருத்தன் போட்டு அடிக்கிறானா, நம்ம போய் கேட்போம், ஏன் அந்த பொண்ணு அடிக்கிறேன்னு? அதே பசு பண்ண நம்ம போய் கேட்கறோமா? ஏன்னா நமக்கு அது முக்கியம் இல்லை. அவ்வளோ அதே அது ஒரு வாயிலா ஜீவன், அது போய் அதுக்கு அதுக்கும் தன்னை காப்பாத்திக்க தெரியல, அதனால நமக்கு அது பெருசா தெரியும். ஸோ அந்த மாதிரி பசுக்கள் பிராமணர்கள். பிராமணன்னா பேரளவு பிராமண குலத்துல பிறந்திருக்கிறவங்க கிடையாது. பிராமணன்னா பிராமண தகுதி பின்பற்றவங்க. ஏன்னா பிராமணர் வந்து சமுதாயத்துல புத்திசாலியா கருதப்படுறாங்க. எந்த ஒரு சமுதாயம் வந்து நல்ல செழிப்பா நல்லா சந்தோஷமா நடக்கும்னா அந்த பிராமணனுடைய வழிகாட்டுல இருந்தால் தான். ஏன்னா பிராமணன்னா பண்டிதன், சாஸ்திரம் படிச்சுருக்கும். அதை வந்து ராஜாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுக்கும்போது அவங்க அந்த பிராமணனுடைய அறிவுரை போய் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுவாங்க. அப்போ பிராமணனுக்கு சில குணங்கள்லாம் இருக்கு, அவனுக்கும் சில தொழில் இருக்கு. அந்த தொழிலாலையும் அந்த குணத்தாலையும் பிராமணராக அறியப்படுறார். இப்போ வந்து படன் பாடன் யஜன் யாஜன் தான பறிக்கிறான். ஒரு ஒரு பிராமணன்னா அவன் சாஸ்திரம் படிக்கணும், மற்றவங்க சொல்லித்தரணும், பகவானை வழிபடணும், மற்றவங்க சொல்லித்தரணும், தன்னிட்டு உள்ள பொருளை தானமாக கொடுக்கணும், பிள்ளை கொடுக்கக்கூடிய தானத்தை வாங்கிக்கணும். இதனால தான் ஒருத்தர் பிராமணன் அறியப்படுறாரே தவிர, போட் நட் கம்பெனிலோ டயர் கம்பெனிலோ வேலை பார்க்குறோம் பிராமணன் அறியப்பட மாட்டார். எப்போ ஒரு பிராமணன் ஒருத்திட்ட கைட்டி கை நீட்டி காசு வாங்குறாரோ அப்போ சூத்தரன் ஆயிடுறாரு. ஒரு பிராமணர் வந்து ஒரு ஒரு ஆள்கிட்ட போய் வேலை பார்க்குறாரு, கை நீட்டி சம்பளம் வாங்குறாருன்னு ஒரு சூதனுடைய நிலையை ஏற்றுண்டான்னு அர்த்தம். ஒருபோதும் பிராமணர் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. பிராமணனா இதுதான் பண்ணுவாங்க, சாஸ்திரம் படிப்பாங்க, சொல்லி தருவாங்க, பகவானை வழிபடுவாங்க, சொல்லி தருவாங்க, தன்னிட்ட உள்ள பொருளை தானம் கொடுத்துருவாங்க, பிள்ளை கொடுக்குற யாசத்தை ஏற்றுக்குவாங்க. இந்த தொழிலாளர் அதே மாதிரி ஒரு குணம் இருக்கு. பிராமணனுடைய குணம் என்னது? இப்பவும் முடியும், இப்பவும் அந்த இதை கொண்டு வர முடியும். அது முடியும் எப்படின்னா, சாஸ்திர முறைப்படி வாழ கத்துட்டோம்னா படிப்படி அந்த நிலையை நம்ம அடைய முடியும். அதே மாதிரி அந்த அவங்களுக்கு என்ன குணம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒரு பிராமணனா இந்த குணத்தினாலதான் அறியப்படுறாரு. என்னென்ன குணம்? சத்திய சமோ தம சௌச்சுவம் சாந்தி ஆர்ஜம் ஏவச்ச ஞான விஜயானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சுபாவச்சம். அவன் எப்பவுமே சத்தியம் தான் பேசணும், சத்தியத்தை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. அப்புறம் எல்லாரையும் சமமாக நடத்தணும். புலநடக்கம், வாய்மை, தூய்மை, தவம், கருணை, இந்த குணங்களால் அவர் பிராமணன் அறியப்படுறார். அப்படி அப்படி இந்த குணங்கள் அவர்கிட்ட இல்லைன்னா அவர் பிராமணன் கிடையாது. ஸோ இந்த குணங்களை வச்சுருக்கிறதுனால அவங்க எப்பவுமே சத்துவ குணத்தில் நிலைப்பட்டிருக்கிறதுனால பிராமணர்களும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது. ஏன்னா அவங்க பகவானை வழிபடக்கூடியவங்க. அதே மாதிரி பக்தர்கள், பக்தர்களுக்கு பகவானை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அவங்க பகவானை பூஜிப்பாங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லுவாங்க, பகவான் மேல பக்தி பண்ணுவாங்க. அதனால பக்தர்களுக்கும் பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் கிருஷ்ணர் ரொம்ப பிரியமானவர். அதை தான் இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. மேலும் பசுக்கள் பிராமணர்கள் மற்றும் பக்தர்களின் துன்பங்களை போக்குவதற்காகவே நீங்கள் அவதரிக்கிறீர்கள். எல்லா யோக சக்தியிலும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். முழு பிரபஞ்சத்தின் குருவும் நீங்களே ஆவீர். நீங்கள் தான் சர்வ வல்லமையுடைய பகவான் ஆவீர். எனது பணிவான வணக்கங்களை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். எப்படி குந்தி மகாராணி கிருஷ்ணர் தாங்க கூட இருக்கணும்னு சொல்லி அவங்க கண்களில் கண்ணீர் மல்க கிருஷ்ணர் ரதத்தை ஏறி புறப்படும் போது வழிமறிச்சு கிருஷ்ணா அன்போடு பிரார்த்தனை பண்ணுறாங்க, நீங்கள் எங்களை விட்டு போகக்கூடாது, இங்கே இருங்க கிருஷ்ணா, நீங்கள் எங்களை விட்டு போயிட்டா எங்களோட எல்லா ஐஸ்வர்யமும் போயிடும், அதனால் நீங்கள் எங்கள் கூட இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி குந்தி மகாராணியை பிரார்த்தனைகளிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்யணும், பக்தர்கள் எவ்வளோ முக்கியமானவங்க, பசுக்கள் பிராமணர்கள் எவ்வளோ முக்கியமானவங்க, நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்கள அவமரியாதை பண்ணிட்டோம்னா சமுதாயத்தில் யாருமே சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்கு கிருஷ்ணரே உதாரணம் காமிச்சார். என்ன பண்ணார்னா, ஒரு சமயம் துவாரகால விஸ்வாமித்திரர் இந்த நிறைய முனிவர்கள்லாம் சேர்ந்து ஒரு யாகம் செய்வாங்க. அவங்கெல்லாம் பிராமணர்கள். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, துவாரகால என்ன பண்ணுவாங்கன்னா, பிராமணர்கள்லாம் யாகம் செய்யும்போது கிருஷ்ணருடைய பசங்க, கிருஷ்ணருடைய பசங்க பேரங்கள்லாம் இருப்பாங்களே, அதில் சாம்பா, சாம்பாங்கிறது வந்து கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த பையன், கிருஷ்ணருக்கும் சாம்பவதிக்கும் பிறந்த பையன் பேர் சாம்பன். இந்த என்ன பண்ணுவாங்க, சாம்பன் சாம்பன் சாம்பான்னு சொல்லுவாங்க. சாம்பன் என்ன பண்ணுவாங்கன்னா, பொம்பளை வேஷம் போட்டுடுவாங்க. பொம்பளை வேஷம் போட்டு அவனை கர்ப்பவதி மாதிரி ஆக்கிட்டு அவனை கொண்டு வந்து இந்த பிராமணன் முன்னாடி நிப்பாட்டி, இவருக்கு இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேலி பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் என்னென்னா, இவங்க பிராமணர் தானே, கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போமே, இவங்களை கேலி பண்ணுவோமே அப்படின்னு பிராமணருக்கு குற்றம் செய்வாங்க. யாரு, கிருஷ்ணோட சொந்த வம்சத்தில் உள்ளவங்க. அப்போ இந்த பிராமணர் என்ன சொல்லுவாங்க, சபிச்சிருவாங்க, நீங்கள் வந்து எங்களை இளனம் பண்ணுறீங்களே, அந்த அந்த பொண்ணுக்கு வந்து இரும்பு ராடு தான் குழந்தையா பிறக்கும், அதில் தான் உங்கள் வம்சமே அழிஞ்சு போகும் அப்படின்னு சபிச்சிருவாங்க. இரும்பு துண்டு, ஆமாம். உடனே இந்த இது அவங்க கோவப்பட்டு சபிச்ச உடனே அந்த பையனை கூட்டிட்டு இந்த பசங்கள்லாம் வந்து உக்ரசேன ராஜாட்ட வருவாங்க. உக்ரசேனர் தான் கிருஷ்ணருடைய தாத்தா, அங்கே துவாரகால ராஜாவாக இருப்பார். அவர்கிட்ட வந்து சொன்ன உடனே அவர் சொல்வார், ஐயோ நீங்கள் பிராமணருக்கு போய் குற்றம் பண்ணிட்டீங்களா, சரி இப்போ என்ன பண்ண, சபிச்சிட்டாங்களா, சரி அந்த அதே மாதிரி அவளுக்கு அந்த பையனுக்கு அந்த சாம்பனுக்கு வந்து அவர் வயிற்றுலேருந்து ஒரு இரும்பு துண்டு வரும், அதை கொண்டு கடலில் தூக்கி கரைக்க சொல்லுவார், கடலில் போட சொல்லுவார். அதே நேரம் கடலில் போட்டு அது கரையில் மீன் சாப்பிட்டு அது கரையில் வந்து அங்கே பூரா கரை பூரா அந்த இரும்பு கம்பு மாதிரி, இரும்பு வரும் இல்லையா, கரும்பு 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 வர மாதிரி கடல் கரையில் பூரா அந்த கரும்பு மாதிரி இரும்பு தண்டு வந்துடும். இவங்கெல்லாம் ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு போதை போதை மருந்துலாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் அங்கே போய் அந்த இரும்பு கம்பு எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு இறந்து போடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணர் இந்த இது மூலமா என்ன காண்கிறாருன்னா, பிராமணருக்கு யாராவது குற்றம் பண்ணிட்டா தன்னுடைய சொந்த வம்சத்துக்காரங்களா இருந்தா கூட கிருஷ்ணர் மன்னிக்க மாட்டார். கிருஷ்ணர் நடிச்சிருந்தா அவர் உங்களை காப்பாத்திருக்கலாமே, கிருஷ்ணருக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு. ஏன் ஏன் பேசாம இருந்தாருன்னா, என்னுடைய வம்சத்தில் உள்ளவங்க கூட யாராவது குற்றம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இதே தண்டனை தான். என்னுடைய வம்சத்தில் உள்ளவங்க கூட யாராவது பிராமணருக்கும் பக்தர்களுக்கும் அபராதம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இதே தண்டனை. கிருஷ்ணர் தலையிடவே மாட்டார். தனக்கு யாராவது குற்றம் பண்ணிட்டா கூட கிருஷ்ணர் பொறுத்துக்குவார். கிருஷ்ணருக்கு யாராவது குற்றம் பண்ணிட்டா கூட கிருஷ்ணர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் பக்தர்களுக்கு யாராவது குற்றம் பண்ணிட்டா கிருஷ்ணர் பொறுத்துக்க மாட்டார். பக்தர்கள் வேணா பொறுத்துக்குவாங்க, சரி பண்ணிட்டு போகணும். யுதிஷ்டமாரா சொன்னார் இல்லையா, சரி பரவாயில்ல அவங்களே ராஜா இருந்துட்டு போட்டுமே, நம்ம ஏன் யுத்தம் பண்ணணும். அர்ஜுனன் சொன்னார் இல்ல, நான் ஏன் போய் சண்டை போடணும், அவங்களே இருந்துட்டு போடணும். ஆனால் கிருஷ்ணர் விட்டாரா, சண்டை போட்டே ஆகணும், அவங்க அழிஞ்சு போகணும். ஏன்னா உங்களுக்கு குற்றம் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த மகாபாரதமும் பாண்டவர்களுக்கு எது எழுத்த குற்றம் தான். அவங்க பக்தர்கள் அவங்களை சகல கஷ்டப்படுத்தினாங்கல்ல. இருக்கலாம் இந்த மாதிரி ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம். ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, பாண்டவர்களுக்கு குற்றம் இழைத்ததுனாலதான் மகாபாரத யுத்தமே ஏற்பட்டு. பாண்டவர்கள் அவ்வளவு பேர் பக்தர்களா இருந்தாங்க, பக்தர்களுக்கு துன்பம் விளைக்கும் போது பகவான் எப்படி பார்த்துட்டு இருப்பாரு. அதனாலதான் ஒட்டுமொத்த பேர் எங்க இல்ல, அது அதை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல. ஆமா, உண்மையில் இது என்னன்னா, மகாபாரதத்தோட நோக்கம் அதுதான். பாண்டவர்களுக்கு குற்றம் இழைத்ததுனால, வைஷ்ணவர்களுக்கு பக்தர்களுக்கு துன்பம் விளைவித்ததுனால அந்த ஒட்டுமொத்த குரு வம்சத்தினரும் அழிக்கப்பட்டாங்க. ஒட்டுமொத்த அசுர குணம் உள்ளவங்களும் அழிக்கப்பட்டு பூமியோட பாரத்தை
கொடுத்தாங்க.
கிருஷ்ணர் அவர் ஒரு கருவியை பயன்படுத்திக்கிறார், அவ்வளவுதான். சகுனி மூலமா கிருஷ்ணர் வந்து இந்த இன்னும் அந்த சண்டையை தீவிரமாக்கி அது மூலமா சந்தன மகாராஜ் இருக்கலாம். ஆமா, அங்கிருந்தே கிருஷ்ணர் தன்னுடைய லீலை ஆரம்பிச்சிருக்கலாம், இருக்கலாம். ஏன்னா எனக்கு அதை பத்தி இன்னும் சரியா தெளிவா தெரியல, நான் அதை பத்தி இன்னும் கேள்விப்பட்டதில்ல. இருக்கலாம், அப்படி எடுத்துக்கிட்டா கூட அப்ப சகுனின்னு ஒரு ஆள் வந்தா தானே மகாபாரத யுத்தம் ஏற்படும், அது மூலமா தானே கௌரவம்லாம் அழிக்கப்படுவாங்க. எப்படி பார்த்தாலும் கிருஷ்ணருடைய விருப்பம் இல்லாம கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது, எல்லாமே விருப்பப்படி தான் நடக்கும். ஸோ இப்படி குந்தி மகாராணி பகவான் மேல உள்ள அன்புனால பக்தினால கண்களில் கண்ணீர் மல்க கிருஷ்ணர் தங்களை விட்டு போக அனுமதிக்கல. கிருஷ்ணர் அவங்க பிரார்த்தனைலாம் கேட்டுட்டு அப்படியே ஒரு புன்முருவல் சிரிப்பாராம், அப்படியே ஓரமா அவர் மந்தகாச புன்னகைன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஓரமா சிரிப்பாராம். அந்த டைம்ல கிருஷ்ணர் எங்கே கிளம்பிட்டு வரான்னு சொல்லி யுதிஷ்டிர மகாராஜா வந்து பிரேயர் பண்ண வருவாராம், கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், அடுத்தது பின்னாடி வரும் இல்லை. இப்படி பாகவதத்தில் ரொம்ப அழகாக குந்தி மகனுடைய பிரார்த்தனைகள் யுதிஷ்டருடைய பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் எப்படி வந்து கிருஷ்ணர் ரொம்ப விசேஷமானவர், ரொம்ப முக்கியமானவர், கிருஷ்ண பக்தி ரொம்ப முக்கியமானது, அவருடைய நாமங்களை சொல்கிறது, இதெல்லாம் நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடைவிக்கிறது. பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரிக்கிறது, அவருடைய பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கிறது, இதெல்லாம் நமக்கு இன்னும் கிருஷ்ணர் மேலே கூடுதலாக அனுபவம் வர வைக்கும். அதே மாதிரி தான் ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால என்ன ஆகிடும், நம்ம இன்னும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்களாகிடும். எப்படி நதிகளில் வந்து கங்கை உன்னதமானதாக சொல்லப்படுதோ முக்கியமானது, மலைகளில் இமாலயம் முக்கியமானது, அது மாதிரி இது மாதிரி ஒரு ஒரு இதில் ஒன்று முக்கியமானதாக இருக்குது. அந்த மாதிரி விரதங்களில் வந்து அந்த மாதிரி விரதங்களில் வந்து ஏகாதசி முக்கியம். ஏன்னா ஏகாதசி வந்து கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. அந்த ஏகாதசி விரதம் யார் இருக்காங்களோ அவங்க வந்து எல்லா விதமான பாவங்களிலும் கர்மங்களும் துன்பங்களும் விடுபடுறதா சாஸ்திரம் சொல்லும். அதனால தான் யுதிஷ்டிர மகாராஜா வந்து தர்மர் ஒவ்வொரு ஏகாதசியும் கிருஷ்ணர் அதோடைய மகிமை பற்றி கேட்பார். கிருஷ்ணா இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், யாரை வழிபடணும், என்ன செய்யணும், அதனுடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்டுட்டே இருப்பார். கிருஷ்ணரும் அவருக்கு ஒரு ஏகாதசியுடைய மகிமையும் புராணங்கள்னு சொல்லுவார். அப்படி வரக்கூடிய ஏகாதசி வந்து புத்திராட ஏகாதசின்னு பேர், புத்திராட ஏகாதசி. இந்த புத்திராட ஏகாதசியுடைய மகிமையை வந்து கிருஷ்ணர் பகுத்தோத்தார புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்தில் இந்த ஏகாதசியுடைய மகிமையை சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து கிருஷ்ணர் அந்த ஏகாதசியுடைய மகிமையை வந்து இதிஷ்டர் சொல்றார். இதிஷ்டமர் அதை கேட்பார், கிருஷ்ணா எனக்கு நீங்கள் ஒவ்வொரு ஏகாதசியுடைய மகிமையை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க, இப்போ வரக்கூடிய ஏகாதசியுடைய பேர் என்ன, அந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், அதோடைய மகிமை என்ன, யாரை வழிபடணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் கேட்குறார். இப்போ கிருஷ்ணர் சொல்றார், யுதிஷ்டிரா உன்னை கேள்வி இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது, எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியது. வெறுமனே இந்த ஏகாதசி மகிமையை தெரிஞ்சுக்கிறதுனாலே ஒருத்தர் வந்து பிறப்பு இறப்புங்க சக்கரத்துலேருந்து விடுபட்டு என்னுடைய உலகத்துக்கு வருவாங்கன்னு சொல்கிறார். அந்த மகிமையை தெரிஞ்சுக்கிறதுனாலே, ஏகாதசியுடைய மகிமையை தெரிஞ்சுக்கிறதுனாலே ஒருத்தருக்கு பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துலேருந்து விடுபடுவாங்க. அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறார், வரக்கூடிய ஏகாதசி வந்து புத்திராட ஏகாதசின்னு பேர். இந்த புத்திராட ஏகாதசி அன்னைக்கு வந்து யார் எதுவுமே தானியங்கள் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த உடலை விட்டதுமே என்னுடைய உலகத்துக்கு வருவாங்க. அவங்களுடைய பாவங்கள்லாம் முற்றிலும் அழிக்கப்படும், அவங்களுக்கு ரொம்ப மங்களம் உண்டாகும், அவங்க எப்பவும் பெயர் புகழ் அடைவாங்க, இது மாதிரி சிலதெல்லாம் சொல்றாரு. ஆனால் உண்மையில் கிறிஸ்தர் எதுக்காக அது மாதிரிலாம் சொல்றாருன்னா, புராணங்களில் ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்குன்னா, ஏகாதசி மேலே இன்னும் நமக்கு கூடுதலான உறுதி வரணும், ஏகாதசி விரதத்து மேலே இன்னும் நமக்கு பட்டுதல் வரணுங்கிறதுக்காக. உண்மையில் ஏகாதசி விரதம் நமக்கு என்ன கொடுக்கும்னா, பக்தி கொடுக்கும், பகவான் மேலே என்றுமே மாறாத பக்தியை கொடுக்கும். ஆனாலும் பக்திங்கிறது உன்னதமானது. பக்திங்கிறது அவ்வளோ செல்வமாக கிருஷ்ணர் யாருக்கும் கொடுக்க மாட்டார். கிருஷ்ணர் வந்து நமக்கு செல்வம் கொடுப்பார், வசதி கொடுப்பார், பெயர் கொடுப்பார், புகழ் கொடுப்பார், அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவார். அதெல்லாம் கிடைச்சிட்டா நம்ம தான் கஷ்டப்படணும் இந்த உலகத்தில். ஆனால் பக்தி கிடைச்சிதுன்னா நம்ம கிருஷ்ணாட்டில் திரும்ப போடுவோம். அதனால அதை வந்து நல்ல தகுதி உள்ளவங்களுக்கு, அவங்க நல்லா தகுதி உள்ள ஆளாக்கி தான் பக்தியை கொடுப்பார். அப்போ இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே என்றுமே மாறாத ஒரு அன்பு வரும். அப்போ இந்த புத்திராட ஏகாதசி பற்றிய புராண கதை ஒன்று கிருஷ்ணர் சொல்கிறார். ஒரு சமயம் பத்ராவதிங்கிற நகரம் இருந்தது, பத்ராவதிங்கிற ஒரு நகரம். அந்த பத்ராவதி நகரத்தில் சுகேதுமானன்னு ஒரு ராஜா வாழ்ந்துருந்தார். சுகேதுமானன், அவருடைய மனைவி பேர் சைவியா. சைவியாவும் சுகேதுமானனும் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல கணவன் மனைவி. ராஜாவும் நல்ல நல்ல பக்தி உள்ளவர், விஷ்ணு மேலே பக்தி பண்ணக்கூடியவர், நல்ல ஆட்சி பண்ணுறவர். மனைவியும் கணவனுக்கு நல்லபடியாக பண்ணிட்டுருக்கா. இப்படி ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுடைய ஆட்சியில் எந்த துன்பங்களும் கிடையாது, பிரஜைகள் சந்தோஷமாக இருக்காங்க, தானியங்கள்லாம் நல்லா கிடைக்குது, எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் குறைஞ்சிட்டே வந்தது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. எல்லாமே இருக்குது ஆனால் குழந்தை இல்லை. யாருடைய வீட்டில் வந்து இல்லற வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா, அவங்க வந்து இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லப்பட்டு, என்ன புத்திரஹீனம் கிரகம் சூன்யம், புத்திரஹீனம் கிரகம் சூன்யம்னா குழந்தை இல்லாத வீடு சூன்யம் அடித்த மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன இல்லற வாழ்க்கையில் போய் குழந்தை இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. தனக்கு வாரிசு இல்லையே, தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுறதுக்கு வாரிசு இல்லை, தன்னுடைய பேரை சொல்கிறதுக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படின்னு இந்த ராஜாவும் ராணியும் எப்பவுமே கவலையிலே இருந்தாங்க. அதுக்காக இவங்க நிறைய யாகங்கள்லாம் செய்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, புத்திரா அப்படின்னா, புத்திரன் அப்படின்னா நம்மளை நரகத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு 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 அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை தான் அவனை வந்து நரகம் போகாமல் காப்பாற்றும். அந்த ஈம சடங்கெல்லாம் பண்ணி, சிராதெல்லாம் பண்ணி அவங்க அப்பா மட்டும் இல்லை, அந்த மூதாதையர்கள் கூட விடுவிக்க முடியும். ஒரு நல்ல பக்தன், ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல பக்தன் இருந்தான்னா 21 தலைமுறைக்கு அவங்க மூதாதையரை விடுவிக்க முடியும்னு சாஸ்திரம் சொல்லுது. 21 தலைமுறைக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நல்ல விஷ்ணு பக்தராக இருந்தார்னா 21 தலைமுறைக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே நரகம் போகாமல் அவங்கள விஷ்ணுவோட வைகுண்ட லோகத்துக்கு மாற்ற முடியும் அந்த பையனுடைய பக்தினால். அப்போது என்ன ஆயிடுதுன்னா, இவங்களுக்கு இந்த ராஜாவுக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு புத்திரன் இல்லையே. அது மட்டும் இல்லை, இந்த இவங்களுடைய மூதாதையர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பித்ருலோகத்துக்கு போகாமல் வேற உடல் எடுத்துக்க முடியாம ரொம்ப பேய் பூதங்களா கஷ்டப்பட்டு பயங்கர வேதனை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு எங்களை விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு அவங்களும் வேதனைப்படுவாங்க. இவனு என்ன பண்ணிட்டு இருப்பான், இந்த ராஜாவும் மனைவியும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பார். நிறைய யாகம் அது இது என்னமோ பண்ணி பார்ப்பார், நிறைய யாகம் பண்றாரு, தபம் இருக்காரு, விரதம் இருக்காரு, பூஜை பண்றாரு, என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்கல. கடைசியில் அவருக்கு ரொம்ப மன வேதனையாயிடும், ரொம்ப கவலையாகி விரக்தி அடிச்சிருவார். என்ன எனக்கு அந்த மனைவி ரொம்ப அழகாக இருப்பாள், அவள் நல்ல அழகான மனைவி, வசதியான வாழ்க்கை, கூட்ட கூட கூட ஓடி வர்றதுக்கு நிறைய சேவகர்கள், பணிப்பெண்கள், மந்திரிகள், சேனாதிபதிகள், குதிரைகள், யானைகள், அரண்மனைகள், ஆபரணங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் குழந்தை இல்லாததுனால அந்த ராஜாவுக்கு நிம்மதி இல்லை. இப்படி ஒரு நாள் விரக்தி அடைஞ்சு ராஜா தன்னுடைய நாட்டை விட்டு காட்டுக்கே போடுறார். நீங்கள் இருந்து இந்த நாடு இருந்து எனக்கு இந்த நாடு எனக்கு சந்தோஷம் தரல, ஏன்னா எனக்கு குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாத நாட்டில் ராஜா எதனால கவரப்படுவார், அவருக்கு விளையாட்டுலேயும் ஆர்வம் இல்லை. சில சமயம் ராஜாக்கெல்லாம் விளையாடுவாங்க, வேட்டைக்கு போவாங்க, நிறைய சில சமயம் தேவ மங்கைகள்லாம் நிறைய மங்கைகள்லாம் வந்து முன்னாடி நடனம் ஆடுவாங்க, அவரோட புகழ் பாடுவாங்க, அவர் மேலே மலர் மாலையெல்லாம் தூவுவாங்க, அதெல்லாம் அந்த ராஜாவுக்கு சந்தோஷம் தரவே இல்லை. இதெல்லாம் என்னை திருப்திப்படுத்தலை அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாரு, நாட்டை விட்டே காட்டுக்கு போடுறாரு. குதிரையில் ஏறி காட்டுக்கு போறார், ரொம்ப தூரம் காட்டுக்கு போயிட்டே இருக்காரு. காட்டில் போய் போய் அடர்ந்த காட்டு, அடர்ந்த காட்டில் உள்ள ரொம்ப இருள் இருள் பிரதேசத்துக்குள்ளே போடுறார், ரொம்ப தூரமாக உள்ளே போடுறார். போயிட்டு போன பல மரங்கள் பல மிருகங்கள்லாம் பார்த்துட்டு தாண்டி போயிட்டே இருக்கார், அவருடைய நாட்டுடைய எல்லையை தாண்டி போயிட்டார். போன உடனே ஒரு இடத்துல போகிற வழியில் பல பல மரங்கள்லாம் இருக்குது, இந்த மரங்கள்லாம் தாண்டி ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்தையும் தாண்டி ஒரு குதிரையில் பிரயாணம் பண்ணுறார். அங்கே ஒரு பெரிய அழகான ஏரி இருக்கு, அழகான ஏரி. அந்த ஏரி பக்கத்தில் கொஞ்சம் முனிவர்கள்லாம் தங்கியிருந்தாங்க, கொஞ்சம் சாதுக்கள்லாம் தங்கி அங்கே யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ராஜா போன உடனே அவங்களுக்கு சாஸ்திரகம் நமஸ்காரம் பண்ணார், நமஸ்காரம் பண்ணி அவங்ககிட்ட ரொம்ப பணிவாக நடந்துட்டார், அவங்க மேலே ரொம்ப அன்பாக நடந்துட்டார். அந்த முனிவர்களும் இந்த ராஜாவுடைய பணிவு இவனுடைய எளிமையெல்லாம் பார்த்த உடனே பரவாயில்ல, இவன் ராஜாவாக இருந்தாலும் உங்கள் அகங்காரம் இல்லை, வந்து நமஸ்காரம் பண்ணி ரொம்ப பவ்யமாக உட்காந்துட்டு இருக்கார், ரொம்ப பொறுமையாக நடந்துக்கிறார், எளிமையாக இருக்கார். இன்னும் கேட்டோடனே முனிவர்லாம், நீ யார் எங்கேருந்து வர, உனக்கு என்ன நான் என்ன உதவி செய்யணும், நீ பார்த்தா ரொம்ப நல்லவனாக இருக்க, நான் நீங்கள் ரொம்ப பணிவாக வேறு இருக்க, நாங்கள் உங்களுக்கு எதாவது வரம் தரோம், என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இந்த ராஜா சொல்வர், முனிவர்களே எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த நாடு இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, மனைவி இருக்கா, அந்த எனக்கு குழந்தை இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நானும் என்னென்னமோ யாகம் பண்ணிட்டேன், தவம் பண்ணிட்டேன், விரதம் இருந்துட்டேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த முனிவர்களாக சொல்லுவாங்க, சரி இப்போ வரக்கூடிய ஏகாதசி வந்து புத்திராட ஏகாதசின்னு பேர், புத்திராட ஏகாதசி யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னா குழந்தை கிடச்சிடும், அதனால் நீ வந்து ரொம்ப நம்பிக்கையோட பகவான் விஷ்ணுவோடைய நாமத்தை சொல்லு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த புனித நாமத்தை நல்லா ஜெபம் பண்ணிக்கோ, சாப்பிடாம இந்த ஏகாதசி விரதரு, அப்புறம் பாரு உனக்கு பகவானுடைய கருணை கட்டாயம் கிடைக்கும். இந்த ஏகாதசி வந்து எல்லா விதமான விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடியது, அதனால உனக்கு கட்டாயம் புத்திரன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கள்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த முனிவர்கள்லாம் விஷ்ணு பக்தர்கள், அவங்க விஷ்ணுவுக்காக யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்தருடைய ஆசீர்வாதத்தினாலையும் அந்த பக்தருடைய வழிகாட்டுனாலையும் அவங்களுடைய கருணையினாலையும் இந்த ராஜா வந்து புத்திர ஏகாதசி இருந்தார். புத்திர ஏகாதசி இருந்து அந்த காட்டில் பகவான நாமத்தை சொல்லி அவரை வழிபட்டு தபம் இருந்து விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு அங்கே அந்த முனிவருடைய இதில் பிரசாதம்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தார். அவருடைய அரண்மனைக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே அவருக்கு ஒரு மனைவிக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், பிறந்தோடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த முனிவர்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ராஜா வந்து வருஷந்தோறும் ஏகாதசி விரதம் இருப்பார். அவங்க அந்த நாட்டில் உள்ள எல்லாரும் அவர் அவருடைய உறவினர்கள் அந்த பிரஜைகள் எல்லாருமே ஏகாதசி விரதம் இருந்து ராஜா பிரம்மாண்டமாக ஏகாதசி உற்சவத்தை கொண்டாடுவார். நிறைய பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கு தானமாக கொடுப்பார், நிறைய யாகங்கள் பூஜைகள் பகவானுக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி இன்னும் நல்லா பக்தியாக பண்ணி அந்த ராஜா திரும்ப பகவானுடைய உள்ளத்துக்கு போவார். இதுதான் அந்த புத்திரோட ஏகாதசி. இப்போ புத்திரன் சொன்னால் ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு சொத்து என்னது அவன் பையன்தான் இல்லையா, ஒரு ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க சொத்து என்னென்னா சேர்த்து வச்ச பணமோ காசோ வீடோ இல்லை, அவங்க குழந்தைகள் தான் அவங்க சொத்து, அவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பக்தர்களுக்கு என்ன சொத்துன்னா பக்தி, நமக்கு சொத்து வந்து பக்தி தான், பக்தினால் என்ன அடைய முடியும், பகவானை அடைய முடியும். அப்போ சொல்லப்போனால் நமக்கு சொத்து பகவான் தான், பக்தனுடைய சொத்து வந்து பகவான், பகவான்கிற சொத்தை அடையணும்னா பக்தி பண்ணணும், பக்தி மூலமாக தான் பகவானை விலைக்கு வாங்க முடியும், வேறு எதுனாலும் வாங்க முடியாது. அப்போ சிரத்தையோடு நம்ம பக்தி பண்ணோன்னா அந்த பக்திக்கு பகவான் கட்டுப்படுவார், தன்னையே நம்மகிட்ட ஒப்படைப்பார். அதனால் நமக்கு குழந்தை வந்து பக்தி, அந்த பக்திங்கிற குழந்தைய நம்மகிட்ட வரணும்னா அந்த ஏகாதசி விரதத்தை நம்ம சத்தையோடு இருக்கும். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஏகாதசி விரதம் இருந்தால்